بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري أنبارنا சகோதர சகோதரிகளே மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய வீடு என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் செய்த நியமத்துகளை பற்றி அருள்படைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹுடைய நியமத்தை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் என்ன நினைத்தால் லா துஹ்ஸுஹா அவைகளை நீங்கள் எண்ணி முடித்துவிட முடியாது. எண்ணற்ற அருள் கொடைகளை அல்லாஹ் உங்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அலம் நஜால் லஹு ஐனைன் வ லிஸானன் வ ஷஃபதைன், உங்களுக்கு இரண்டு கண்களை தரவில்லையா? சில அருள் கொடைகளை சில நியமத்துகளை அல்லாஹ் பறைசாட்டுகிறான். அலம் நஜால் லஹு ஐனைன், இரண்டு கண்களை உங்களுக்கு தரவில்லையா? வ லிஸானன், நாவை நாம் தரவில்லையா? வ ஷஃபதைன், இரண்டு உதடுகளை தரவில்லையா என்றெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த கை என்பது, கால் என்பது, மூக்கு, நாக்கு, ஒவ்வொரு உறுப்பு என்ன? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் கொடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல அடுத்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவா, இது அருள் கொடை மாத்திரமல்ல, சும்மல துஸ்அலுன யௌமைதின் அனின் நஈம், ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் ஒவ்வொரு அருள் கொடையை பற்றியும் நாளை வருமையில நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அருள் கொடை அல்லாஹ் கொடுத்துட்டு அதை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறானா, சும்மல துஸ்அலுன, நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவீங்க. என்னைக்கு? யௌமைதின், அந்த நாளில், அனின் நஈம், நான் உங்களுக்கு செய்த நியமத்துகளை பற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல நம்ம இந்த நாட்டுக்கு வந்து காசு பணங்களை தேர்வு பத்தியலா, பொருளாதாரம் என்ன, அல்லாஹ்வுடைய வந்து பெரிய ஒரு அருள் கொடை. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஊர்ல ஒரு இடத்தை வாங்குறோம்னு சொன்னால் அது ஒரு நியமத்து. ஒரு வீட்டை கட்டுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு நியமத்து. அது வீட்டை கட்டினாலும் சொந்த வீடா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை பிடித்து வாடகையை கொடுக்கிறோம் பாருங்க, அது கூட என்ன, அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்து. அப்ப அந்த அடிப்படையில நாம் தங்குகின்ற வீடு சொந்த வீடாக இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீடு ஒரு வரக்கத்துள்ள ஒரு வீடா இருக்கனே, ரஹமத்துடைய வணக்கமார்கள் வரக்கூடிய ஒரு வீடா இருக்கனே, அல்லாஹ்வுடைய அருளும் வரக்கத்தும் நிறைந்த ஒரு வீடா இருக்கனே, ஷைத்தான் வரக்கூடாதுன்னு சொன்னா நம்ம அந்த இஸ்லாமிய வீட்டுல செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாத காரியங்கள் என்ன என்பதுதான் இந்த உரையுடைய மைய கருத்து. இதுல என் அருமைய சகோதரர்களே, நம்முடைய வீடுகள் வந்து ஒரு உண்மையான இஸ்லாமிய இல்லமா இருக்கனே, இறைவனுடைய வரக்கத்து நிறைந்த மலாயிக்கத்து ரஹமானுடைய வீடுகளுக்கு வரணும் சொன்னார். நாம் வீட்டில் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னு சொன்னார், நம்ம வீட்டுக்குள்ள போற மத்தியல வீட்டுக்குள் நாம் நுழைகிற போது ஓத வேண்டிய துவாவை ஒரு ஓத வேண்டும். இஸ்லாம் சொல்லுது ஒவ்வொரு காலகட்டத்திலேயே நீங்க வந்து பள்ளிவாசலுக்குள்ள போறீங்க, ஒரு சின்ன ஒரு துவா இருக்கு, வெளியே வர்றோம் சின்ன ஒரு துவா. அதே மாதிரி வீட்டுக்கு நீங்க நுழைகிற போது என்ன செய்யறே, ஒரு சின்ன ஒரு துவாவை ஓதுங்கள். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜி வ கைரல் மஹரஜ் பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்ற துவாவை ஓதிய வண்ணமாக நீங்கள் வீட்டிற்குள் செல்லுங்கள் என்பதை நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னு சொன்னா, நீங்கள் வெளியில் இருந்து வீட்டுக்குள்ள போகும்போது யாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வருவாங்களா? ஷைத்தானும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வருவா. நான் வெளியே போயிடுறேன், என்னுடைய வியாபாரங்களை முடித்து விட்டு என்னுடைய ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு வீட்டு வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள வர்றேன்னு சொன்னா என்னோடு சேர்ந்து ஷைத்தானும் வீட்டுக்குள்ள வருவான். ஷைத்தான் வீட்டுக்குள்ள வரும்போது அவன் வீட்டுக்குள்ள வந்தா வீடு வந்து வரக்கத்தான வீடா இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரஹமத்தான வீடா இருக்குமா? வீடு வந்து ஒரு அமைதியா இருக்காது. அப்ப வீட்டை குர்ஆன் வீட்டை பத்தி கூட குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுவா, வீடு என்பது ஒரு சக்கன். சக்கன் நடத்த அமைதி இல்ல, அதான் வீட்டுக்கு வந்து அளவில் சக்கன் சொல்றாங்க. சக்கன் என்ற அந்த வார்த்தைக்கு மூல சொல் அமைதி இல்லம், சுக்கூன்னு. சுக்கூனா என்ன? நிம்மதி, மன அமைதி. அப்ப வீடு எதுவா இருக்கணுமா? வீட்டுக்கு நம்ம வந்து சக்கன் சொல்றோம், பைத்துங்குவோம், தாருங்குவோம். பைத்து என்று சொன்னால் இரவில் தங்கக்கூடிய இடம் என்று பொருள். ஒரு மனுஷன் வியாபாரத்திற்கோ வேலை நிமித்தமாக காலையில வந்து பகல் பொழுது வெளியே போயிட்டு நைட்டுக்கு எங்க வந்து சேர்ந்துடுறான்? வீட்டுக்கு வந்துடுறான் பாருங்க. எனவே இந்த வீட்டுக்கு பேர் வந்து பைத். பைத்து என்று பார்த்தை என்று சொன்னால் இரவு கழித்தான் என்று பொருள். பைத்து என்று சொன்னால் இரவு கழிக்கக்கூடிய இடம், இரவில் தங்கக்கூடிய இடம் என்று பொருள். அதே மாதிரி தாருங்குவாங்க வீட்டுக்கு, தாருண்டை நடத்த சுத்தி சுத்தி வரக்கூடிய இடம். அதாவது ரவுண்டானா வந்து தவ்வாரா தாயிராங்கிறாங்க. ரவுண்டானா என்ன? தாயிரா. ஏன்னா நம்ம ஒரு ரவுண்ட ஒரு சுத்தி சுத்தி வர்றோம். அதே மாதிரி வீடு என்பது நீங்க எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலே கடைசியில் எங்க வந்து சேர்ந்துடுறோம்? வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறோம் பாருங்க. எனவே வீட்டுக்கு இன்னொரு அரபியில ஒரு வார்த்தை தார் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தை வீட்டுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறா சகன். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 80வது வசனம், அதுல வீட்டை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வல்லாஹு ஜஅலக்கும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுக்காக உங்களுடைய வீட்டை சகீனாவாக ஆக்கியிருக்கிறான், சுகூனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சகீனா என்றால் என்ன? மன அமைதி, நிம்மதி. நிம்மதி தரக்கூடிய இடமாக, நிம்மதி தரக்கூடிய இல்லமாக உங்களுடைய வீடுகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வீட்டுல வந்து டென்ஷன் இல்லாம, பிரச்சனை இல்லாம, சந்தோஷத்தரவு இல்லாம, மன அமைதி தரக்கூடிய இல்லமா இருக்கணும் சொன்ன முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் உள்ளே எழுதுற போது ஓதக்கூடிய துவா ஓதிக்கிறனே. ஏன் ஓதனே? ஷைத்தானு சேர்ந்து உள்ள வருவான். ஷைத்தா வர அப்படியே ஹதீஸ் வரும். இமாம் அபூதாவூத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய அபூதாவூத் இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க, நீங்கள் வெளியிலிருந்து வீட்டிற்கு நுழைந்தால் உங்களோடு ஷைத்தானும் சேர்ந்து உள்ளே வருவான். இருவரா வருவா? இந்த துவாவை நீங்க ஓத ஆரம்பித்து விட்டால் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜி வ கைரல் மஹரஜ் பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜி வ கைரல் மஹரஜ். யா அல்லாஹ், நான் உள்ளே நுழையக்கூடிய இடமும் நான் வெளியேறக்கூடிய இடமும் சிறந்த இடமாக ஆக்கட்டும், சிறந்த இடமாக ஆக்கி வை அல்லாஹ். பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா, உன்னுடைய பெயரை சொல்லியே நாங்கள் உள்ளே நுழைகிறோம், உன் பெயரை கொண்டே நாங்கள் வந்து வெளியே போறோம். வாழா ரப்பினா தவக்கல்னா, எங்களுடைய ரப்பாகிய உன் மீது நாங்கள் உறுதியான நம்பிக்கை, உறுதியான தவக்கல் வைத்திருக்கிறோம் என்பதை சொல்லிவிட்டால் ஷைத்தான்கள் வந்து உள்ள வரமாட்டாங்க. உள்ள வர்றது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லா மபீதலக்கும் வலா ஆஷா, இந்த வீட்டிலே நான் நுழைய முடியாது, இந்த வீட்டிலே தங்க முடியாது. தங்குவது மாத்திரம் அல்ல, வலா ஆஷா, இந்த வீட்டில் நாம் உண்ணவும் முடியாது. எப்ப உண்ண முடியாதா? இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டு வந்துவிட்டால் ஷைத்தான் வந்து தோத்து போன ஷைத்தான்கள் எப்படி புலம்புவாங்களோ அதே மாதிரி புலம்பிக்கிட்டு வெளியே போயிருவாங்க என்று ஹதீஸ் வர்றது. அப்ப என் அருமைய சகோதரர்களே, வீடு வந்து சக்கனா இருக்கனே, அதுக்குள்ள சுக்கூடு வேறு என்று சொன்னார், செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? இந்த துவாவை மனப்பாடம் செய்து கொண்டு நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இது நம்மளுக்கு வந்து பல பேர் இந்த துவாவை கேள்விப்பட்டிருப்பே தவிர என்ன செய்ய மாட்டோம், ஒன்னும் மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டோம். சில பேருக்கு இந்த துவா மனப்பாடமா இருக்கு, ஆனா ஓத மாட்டோம். ஆனால் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். மனப்பாடம் செய்து வாழ்க்கையில் வந்து அமல் பண்ணுங்க. ஈஸியான துவா, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிதி வ கைரல் மஹரஜ், பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்ற துவாவை நபிகள் நாயகம் வந்து ஓதுனாங்க, ஓத சொன்னாங்க என்ற ஹதீஸ் வருது. அப்ப இது முதல் செய்ய வேண்டிய காரியம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உள்ள வரும்போது சலாம் சொல்லி கூட்டு உள்ள போங்க. அதாவது வீட்டுல மனைவி மக்கள் இருப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் இருப்பாங்க, என்ன பண்ணுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய முகமாய் இஸ்லாமிய சலாத்தை சொல்லிய வண்ணமாக நீங்க வந்து வீட்டுக்குள்ள போங்க. திருமலை குர்ஆன்ல எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டான்னு சொன்னா, சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய 24வது அத்தியாயத்தின் 61வது வசனம், அதுல பூட்டிய வீட்டிற்குள் நீங்கள் நுழைந்தாலும், வீடு வந்து பூட்டப்பட்டிருக்கு, நம்ம வீட்டை வந்து பூட்டி பூட்டி வெளியே போயிட்டோம், சாவி வந்து நம்ம கையில இருக்குது, நம்ம தான் என்ன செய்யறோம், திறந்து கூட்டு வீட்டுக்குள்ள போறோம், நமக்கு தெளிவா கன்ஃபார்மா தெரியும் வீட்டுக்குள்ள யாருமே இல்ல என்று தெளிவா கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சாலே, நீங்களே வீட்டை திறந்துகிட்டு உள்ள வந்தாலே என்ன சொல்லிக்கிட்டு உள்ள வாங்க, துவா ஓதிக்கிட்டு சலாம் சொல்லிக்கிட்டு உள்ள வாங்க. திருமறை குர்ஆன்ல சூரத்து நூர்ல 61வது ஆயத்துல சொல்லி காட்டுறான், நீங்கள் வீட்டிலே நுழைந்தால் உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். மக்கள் இருந்தால் நம்ம சலாம் வந்து மக்களுக்கு பொருந்து, மற்றவர்கள் இல்லை என்று சொன்னால் என்ன செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ வீடு வந்து சக்கனா இருக்கனே, அந்த வீட்டுல வந்து சுக்கூன் வேணும், அமைதி வேணும் என்று சொன்னா, ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன, சலாம் சொல்லிய வண்ணமா உள்ள வரணும் என்பது வந்து ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம். மூணாவது, அந்த வீட்டிலே இருந்து கொண்டு நீங்கள் அதுக்கார் செய்ய இருக்கிற செய்யுங்கள், தஸ்மிஹாத்து செய்யுங்கள். ஏன்னு சொன்னா, ஒரு ஹரீச நீங்க பார்க்கலாம், நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மதருள் பைத்தில்லதி யுதுக்கருல்லாஹு ஃபீஹி வல் பைத்துல்லதி லா யதுக்குரு ஃபீஹி, அதாவது எந்த வீட்டுல வந்து அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யப்படுதோ அந்த வீட்டுக்கு உதாரணம், அதே மாதிரி எந்த வீட்டுல வந்து அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யப்படலையோ அந்த வீட்டுக்கு என்ன உதாரணமா சொன்னா, மதருல் ஹய்யி வல் மய்யித், உங்கள்ல ஒரு ஆள் ஹயாத்தா இருக்கிறாரே அவருக்கு நிகர் எந்த வீடு, திக்ர் செய்யப்படக்கூடிய வீடு, எந்த வீட்டுல திக்ர் செய்யப்படுறாங்களோ எந்த வீட்டுல இருந்து ஆண்கள் பெண்கள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது போன்ற தஸ்பீஹாத்துகளை திக்ருகளை எந்த வீட்டுல செய்யறாங்களோ அந்த வீடுதான் ஹயாத்துள்ள வீடாக இருக்கிறது. எந்த வீட்டு மக்கள் திக்ரு செய்யலையோ தஸ்பீஹ் செய்யலையோ அந்த வீடு எந்த வீடு, மூத்தா போன மையத்துக்கு நிகராக இருக்கிறது என்று சொல்லி காட்டுறாங்க. அவ மூணாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன, அந்த வீட்டிலே உட்கார்ந்து ஒண்ணு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், நீங்கள் திக்ரு செய்யுங்கள். அப்படி தஸ்பீஹ் திக்ரு செய்தால் மலாயிகத்துர் ரஹ்மா வீட்டிற்கு வருவார்கள், அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய வரக்கத்தும் வீட்டுக்குள்ள வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மூணாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன, வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் வெறுமாய் பேசிக்கொண்டு மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அதுக்காரர்களை நினைவுபடுத்திக்கிறனும் என்பது மூணாவது செய்ய வேண்டிய காரியம். நாலாவது, குர்ஆன் திலாவத் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய கலாம நீங்க ஓதுங்க, குர்ஆனை நீங்க ஓதுங்க, குறிப்பாக வீட்டுல குர்ஆனை நீங்க அதிகமா ஓதுங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சஹாபி, இந்த சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமில இந்த ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க, லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபூர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம், வீடுகளை என்ன செய்ய வேண்டாம், கபூர்ஸ்தானாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். கபூர்ஸ்தானாக வீட்டை எப்படி ஆக்கக்கூடாதான்னு சொன்னா, இன்ன ஷைத்தான் பக்கரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அப்ப சூரத்துல் பக்கராவை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆன் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தா விரண்டு ஓடுறான் என்று ஹதீஸ் வருது. அப்ப என் அருமைய சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டிய நாலாவது காரியம், வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், குர்ஆன் திலாவத்து செய்யுங்கள். எந்த அளவுக்கு ஹதீஸ் வரும் அப்படின்னு சொன்னார், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில ஃபலாயிலுல் குர்ஆன், குர்ஆன் சிறப்பு என்ற ஒரு பாடத்துல ஒரு அழகான ஒரு ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ஒரு அன்சாரிய சஹாபி இரவு நேரத்திலே வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை ஓதினார். அந்த சஹாபியுடைய பேர் வந்து உசைது பின் ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு. உசைது என்ற சஹாபி வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை ஓதுவார். அவர் ஓதும் போது அவருடைய குதிரைய கட்டி வச்சிட்டு கட்டி போட்டு ஓதிக்கிட்டு இருப்பாரு. அவர் குர்ஆனை ஓதுவாரு, குர்ஆனுடைய ஓசையை கேட்டு குதிரை என்ன செய்யும், அப்படியே மிரளும். நைட்ல சத்தத்தை கேட்டு வந்து அந்த குர்ஆன் வந்து அந்த இது வந்து மிரளும். குதிரை மிரண்ட உடனே இந்த சஹாபி வானத்தை நோக்கி அண்ணாந்து பாப்பாரு, மேகமூட்டம் வீட்டை நோக்கி வந்த வண்ணமா இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பாப்பாரு. பார்த்துட்டு ஓதக்கூடிய சஹாபி ஓதுவதை நிறுத்துவார். மிரண்ட குதிரை என்ன செய்யும், சும்மா நிக்க ஆரம்பிச்சான். மேகமூட்ட வீட்டை நோக்கி வந்துச்சே, அது மறுபடியும் ரிட்டர்ன் மறுபடியும் மேல போக ஆரம்பிச்சிறேன். திருப்பி இந்த சஹாபி இரண்டாவது தடவை குர்ஆனை ஓதுவார். அந்த குதிரை வந்து மிரளும், மேகமூட்ட வீட்டுக்கு வரும், நிறுத்துவாரு. மிரட்ட குதிரை சும்மா நிக்க ஆரம்பிச்சிடும். மேகமூட்டம் அந்த மூட்டை என்ன செய்ய, திருப்பி வானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிறேன். மூன்றாவது தடவையும் ஓதுவாரு. இதே மாதிரியான அற்புதமான காட்சிய அந்த உசைதி என்ற அன்சாரிய சஹாபி பார்ப்பாரு. பார்த்துவிட்டு அந்த சஹாபிய சொல்வாரு, அதற்கு பிறகு அந்த இரவிலே நான் குர்ஆனை ஓதவில்லை. ஏன் ஓதவில்லை தெரியுமா, அந்த குதிரைக்கு பக்கத்தில் என் மகன் யஹ்யா தூங்கிக் கொண்டிருந்தான். நான் தொடர்ச்சியாக குர்ஆனை ஓதினால் அந்த குதிரை மிரண்டு என் மகனை மிதித்து விடுமோ, என் மகன் மரணித்து விடுவானோ என்ற பயத்தின் காரணத்தால் அன்று இரவு குர்ஆனை ஓதவில்லை. குர்ஆனை அதோடு மூடி வைக்கிறாங்க, படுத்து தூங்கிடுறாங்க. கரெக்டா சுபு டைம் வருது, குளிச்சு என்ன பண்றாங்க, சுபு சலாவுக்கு பள்ளி வாசலுக்கு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி பள்ளி வாசலுக்கு போய் சுபு துலுகியை முடிச்சிட்டு ஓத வேண்டிய தஸ்பீஹாத்துகள் துஆக்களை செய்துவிட்டு திரும்பி உட்கார்ந்து சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, டெய்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதை பத்தி அவங்க பேசுவாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு கண்ட கனவுகள் இருக்கிறதா, சஹாபாக்கள் கண்ட நல்ல கனவுகள், அதுகளை பத்தி கேட்பாங்க. சஹாபாக்கள் நல்ல கனவுகளை ரசூல்லான்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கனவுக்கு இதா அர்த்தம், இதா விளக்க என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த நேரத்துல சுபுஹு துலுஹிக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த உசைது பின் ஹுதைர் என்ற சஹாபி தான் இரவிலே கண்ட அற்புதமான காட்சிய நபிகள் நாயகத்திடம் சொல்லுவாங்க. சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிய பார்த்து சொல்லுவாங்க, தில்கல் மலாயிகா, அது மலக்கு, அவர்கள் மலக்குமார்கள். எது மலக்குமார்களா, மேகமூட்டம் வந்துச்சு பாருங்க வீட்டை நோக்கி இறங்கியதே, அது வந்து மேகமூட்டம் அல்ல, இவருக்கு தூரத்துல வந்து மேகமூட்டமா தெரிஞ்சிச்சு, அது வந்து மேகமூட்டம் அல்ல, தில்கல் மலாயிகா, அவர்கள் மலக்குகளாக இருக்கிறார்கள். நீங்கள் சுபு வரை குர்ஆனை ஓதிருந்தால் அந்த மலக்குமார்கள் கீழே இறங்கி இருப்பார்களே, அந்த மலக்குமார்களை நீங்கள் பார்த்திருக்கலாமே, மக்கள் பார்த்திருப்பார்களே, மலக்குகளை பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பை நீங்க இழந்துகிட்டீங்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து ஆதங்கப்பட்டு சொன்னாங்க என்ற செய்திய இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு பண்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் தரக்கூடிய பாடம் என்ன, வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் குர்ஆனை ஓதினால் யார் வர்றது, மலாயிகத்து ரஹ்மா வீட்டுக்குள்ள வர்றாங்க என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான சான்றா இல்லையா. வேற ஒரு ஹதீஸ் வரும், என்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, அதா இன்ன ஷைத்தான் என்ஃபிரு, நிச்சயமாக ஷைத்தான் விரண்டோடுகிறான். எந்த இடத்தை விட்டும், மினல் பைத், அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான். எந்த வீட்டை விட்ட, எந்த வீட்டில குர்ஆன் ஓதப்படுகிறதோ, அதிலும் குறிப்பாக எந்த வீட்டில சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று ஹதீஸ் வருது. அவ ஒரு பக்கம் சைத்தான வந்து ஓட்டனே, மறுபக்கம் மலாயிகத்து ரஹமாவ உள்ள வரவேற்கணும் சொன்ன, அதுக்கு இந்த குர்ஆன் திலாவத்து அழகான ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அருமை சகோதரர்களே, வீடு வந்து சக்கனா இருக்கணும், சுக்கூன் வேணும் சொன்னா, நம்ம செய்ய வேண்டிய நாலாவது காரியம் திலாவத்துல் குர்ஆன். குர்ஆன் திலாவத்தை வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். எந்த அளவுக்கு சொன்னா, அதே இமா புகாரிய இன்னொரு ஹரீச குர்ஆன் விஷயமா பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி, அவங்க பேரு வந்து உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. உபைபி என்ற சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, உபைபே எனக்கு முன்னால் நீங்க உட்காருங்க, அல்லாஹ் எனக்கு என்ன உத்தரவு போடான்னு சொன்ன, உமக்கு முன்னால் சூரத்துல் பையினாவை ஓதுமாறு எனக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபைபின் கஅபுங்கிற சஹாபிட்ட சொல்லுவாங்க. சொன்னா, இந்த உபைபின் கஅபுங்கிற சஹாபி ரசூலுல்லாஹி கேள்வி கேட்பாங்க, அல்லாஹு சம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என் பெயரை அல்லாஹ் சொன்னானா உங்களுக்கு முன்னால சூரத்துல் பையனா ஓதுமாறு எனக்கு அல்லாஹ் சொன்னானு நீங்க சொன்னீங்களே, பொத்தாம்பதுவாக ஒரு சஹாபி என்று அல்லாஹ் சொன்னானா, உபைபின் கஅபு என்ற என் பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் சொன்னானா என்று உபைபின் கஅபு ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி வந்து கேள்வி கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, நஅம் அல்லாஹ் சம்மாக, ஆம் உம் பெயரை அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லுவாங்க. இந்த சஹாபிக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது, ஆச்சரியம் தாங்க முடியாம திருப்பி அவர் கேள்வி கேட்பாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வோ ரப்புல் ஆலமீன், அவன் அகிலங்களை படைத்த அகிலத்தின் அதிபதி, அகிலத்தின் எஜமான், அந்த எஜமான் என் பெயரையா சொன்னான் என்று கேட்க, அதற்கு பதில் சொன்னார்கள், நஅம் அல்லாஹ் சம்மாக, ஆம் உம் பெயரை தான் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்ன மாத்திரத்தில், ஃபஜஅல உபை யபுகி, உபை என்ற அந்த சஹாபி ஆனந்தத்தால் அழ ஆரம்பித்து விட்டார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட ஆரம்பித்து விட்டது என்ற இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில ஃபலாயில் குர்ஆன், குர்ஆனின் சிறப்பு என்ற பாடத்துல இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்களே. ஏன் பதிவு பண்றாங்க? வேற ஒரு ரிவாயத்துல சொல்லுவாங்க, இந்த உபை பின் கஅப் என்ற சஹாபியை அல்லாஹ் நேசித்தானே, அந்த நேசத்துக்கு என்ன காரணம் சொன்னா, இந்த சஹாபி குர்ஆனை அதிகமாக ஓதுவார், குர்ஆனை அழகாக ஓதுவார், பிற மக்களுக்கு இந்த குர்ஆனை அவர் கற்றுக் கொடுத்தார், யாருக்கு ஓத தெரியாதோ அவருக்கு என்ன செய்வாரு, கற்றுக் கொடுத்தாரு. எந்த அளவுக்கு ஹதீஸ் வரும் சொன்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதோ இந்த உபை பின் கஅப் இருக்கிறார், அவரிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அவரிடத்திலே சென்று நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் யார் அடையாளம் காட்டுறாங்க, உபை பின் கஅப் அடையாளம் காட்டினாங்க என்றெல்லாம் ஹதீஸ் வருது. அப்ப என் அருமைய சகோதரர்களே, நம்முடைய வீடு வந்து இஸ்லாமிய வீடா இருக்கணும் சொன்னா என்ன செய்யணும், நாலாவது காரியம் வந்து குர்ஆன் திலாவத்தை அதிகமா செய்யணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஞ்சாவது என்ன சொன்ன, சுன்னத்தான தொழுகைகள், அதாவது ஆண்களை பொறுத்தவரை பருளுக்கு எங்க போயிடணும், கட்டாயம் பள்ளிவாசலுக்கு போய் ஆகணும், பெண்கள் வந்து வீட்டுக்கு இருந்துக்கிறலாம், அதே சமயத்தில் ஆண்கள் பருளுக்கு தான் பள்ளியே தவிர சுன்னத்து எங்கே தொழுவது நன்மை சிறந்தது, நீங்கள் வீட்டில தொழுவது, நீங்க ரெண்டு ரக்காத்து பள்ளியில் துழுவதை விட வீட்டில் துழுவது நன்மை அதிகம். தெளிவா ஒரு ஹதீஸ் வர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு, அதாவது ஃபஜ்ருடைய, அதாவது ஜும்ஆவுடைய துழுகை பொறுத்தவரை ஜும்ஆவுடைய பின் சுன்னத்தை அவர்கள் பள்ளியிலே துழுதால் நாலு ரக்காத்தாக துழுவார்கள், அதே சமயத்திலே வீட்டிலே துழுதாங்க செய்வாங்களா ரெண்டு ரக்காத்து ஆக்கிக்கிடுவாங்க. அப்ப ஜும்ஆவுடைய பின் சுன்னத்தை பொறுத்தவரை பள்ளியில் துழுதால் நாலு ரக்காத்து, வீட்டில் ரெண்டு ரக்காத்துன்னு சொன்னா ஏறக்கூட என்ன அர்த்தம், அதாவது பள்ளியில் துழுவதை விட டபுள் மடங்கு கூலி வீட்டுக்கு கொடுக்கப்படுது என்ற செய்திகளை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில வந்து சுன்னத்தை பொறுத்தவரை எங்க துழுவ மாட்டாங்க, பள்ளியில் துழ மாட்டார்கள். இன்னைக்கு தான் நம்ம ஊர்கள்ல அவுகாத்து சலாத்துன்னு போட்டு பார்க்கிறோம், போட்டை வச்சு இத்தனை மணிக்கு வாங்கி இத்தனை மணிக்கு காமத்து போடுறோமா இல்லையா, இன்னைக்கு சவுதிகளோட போட வச்சுக்கிறாங்க. நீங்க ஹதீசுகளை படிச்சு பார்த்தீங்க, நபிகள் நாயகத்துடைய காலத்துல மதீனாவுடைய பள்ளிவாசல்ல அவுகாத்து சலாத்து என்ற போர்டு இருந்ததா, அந்த போர்டு எல்லாம் கிடையாது. இகாமத்துடைய டைம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார்களோ, அவர்களை பிலால் எப்போது பார்த்து விட்டாரோ, அதான் இதுக்குரிய டைம். இகாமத்துக்கு டைம் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி பிலால் பார்த்த உடனே காமத் சொன்னாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு முன் சொன்ன தொழுக மாட்டாங்களா? தொழுதாங்க. எங்க தொழுதாங்க? வீட்டிலே அவர்கள் தொழுதார்கள். அப்ப என் அருமை சகோதரர்களே, நீங்கள் தொழுகை என்பது, சுன்னத்தான தொழுகை என்பது வீட்டிலே தொழுங்கள். அதை பத்தி ஒரு ஹதீஸ் வரேன். அதே அபூ ஹுரைரா என்ற சஹாபி அறிவிப்பாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. அதாவது, சல்லு அய்யுஹன் நாஸு ஃபீ புயூதிக்கும், சல்லு நீங்கள் தொழுங்கள், மக்களே நீங்கள் தொழுங்கள். எங்கே தொழுங்கள்? ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய பைத்துகளிலே நீங்கள் தொழுங்கள். விஷயத்திலே நீங்கள் வீட்டிலே தொழுவது மிகச்சிறந்த தொழுகையாக இருக்கிறது. எனவே நீங்கள் வீட்டை துளுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். வேற ஒரு ஹதீஸ் இருக்குது, ஃபைன்னல்லாஹ ஜாயிலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி ஹைரன், நீங்கள் வீட்டிலே துளக்கூடிய காரணத்தால் உங்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ் ஹைரா கொடுப்பான். துளுறனால உங்க வீட்டுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ஹைரா கொடுப்பான், நல்லதை கொடுப்பான், வரக்கத்தை கொடுப்பான் என்று ஹதீஸ் வருது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய அஞ்சாவது காரியம், சுன்னத்தான துளுகைகளை, நஃபீலான தொழுகைகளை வீட்டிலே தொழ வேண்டும். அப்படி தொழுதால் வீடு வந்து ஹைரான ஒரு வீடா, வணக்கத்தான ஒரு வீடா இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது காரியம் என்ன சொன்னார், உங்களுடைய வீடுகள்ல ஒரு இடத்தை தொழும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். வீட்டுல வந்து ஒரு ஒரு சுண்ணத்து இந்த இடத்துல, ஒரு சுண்ணத்து அந்த ரூம்ல, ஒரு சுண்ணத்து இந்த ஹால்ல, இப்படி உங்க இஷ்டத்துக்கு நீங்க தொழுவாம என்ன பண்ணுங்க, ஒரு இடத்தையே நீங்கள் தொழும் இடமாகவே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி தெளிவா திருமறை குர்ஆன்ல சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயம் அதுல 87வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். ஒன்னாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். வஹைனா இலா மூசா வஹீஹி அன் தபவ்வா லி கௌமிகுமா பி நுஸ்ர புயூதன் வஜஅலு புயூதகும் கிப்லதன் وَأَقِيمُوا الصَّلَاةَ وَبَشِّرِ الْمُؤْمِنِينَ وَأَوْحَيْنَا إِلَى مُوسَى وَأَخِيهِ مُوسَى இருக்கும் அவருடைய சமூகத்தை, அவருடைய சகோதரருக்கும் நாம் வஹி அறிவித்தோம். என்ன அறிவித்தோம்? உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் எகிப்திலே, மிஸ்ரிலே வீட்டை கட்டி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு, வஜஅலு புயூதக்கும் கிபலதன், அந்த வீடுகளிலே நீங்கள் கிபலாவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த வீட்டை நீங்கள் கிபலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நாம் வஹி அறிவித்தோம். வீட்டில் கிபலா வைப்பது மாத்திரமல்ல, வஜஅலு புயூதக்கும் கிபலதன், அந்த வீட்டை நீங்கள் கிபலாவாக ஆக்கி, வாகீமு ஸலா, அங்கே நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்றும் சொன்னோம். வபஷிரில் முஃமினீ, நபியே முஃமின்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொன்னதாக திருமறை குர்ஆன்ல சூரா யூனுஸ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வீட்டில் சுன்னத் என்பது நம்ம இஷ்டத்துக்கு இங்கும் அங்குமாக நாம் தொழாமல் ஒரு இடத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொண்டு, இது தொழுகிற இடம், இங்கேதான் சுன்னத் தொழுவனே. ஆண்களை பொறுத்தவரை இது சுன்னத் தொழுகின்ற இடம், பெண்களை பொறுத்தவரை சுன்னத்தும் ஃபர்து தொழக்கூடிய இடம் என்று சொல்லி, ஒரு இடத்தை தொழும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், ஒரு இடத்தை நீங்கள் கிபலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இது வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு காரியம். இத வந்து சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய காலத்திலேயே பண்ணாங்க. அவருடைய காலத்துல சஹாபாக்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பல்வேறு சஹாபாக்கள் வறுமையில வாடுறாங்க. சொல்லத்தக்க வீடுகள்லாம் பெரிய வீடுகளா இருக்கு, ரொம்ப சின்ன சின்ன வீடா இருக்கு. அதை பத்தி ஒரு ஹதீஸ் வருது. அதே இமாம் புகாரிய பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி, அவங்க பேர் வந்து பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு. பரா என்ற சஹாபி ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் வீட்டுக்கு நீங்க வாங்க. என் வீட்டுக்கு வந்து ஒரு இடத்திலே நின்று நீங்க ரெண்டு ரக்கா தொழுவுங்க. எந்த இடத்தில் நின்று நீங்க ரெண்டு ரக்கா தொழுதீங்களோ நான் என்ன செய்வேன், அந்த இடத்தை நாங்கள் துருமிடமாக ஆக்கிக் கொள்வோம், நானும் என்னுடைய மனைவி மக்களும் அதை துருமிடமாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் என்று சொல்லி பராபின் ஆசிம் என்ற சஹாபி நபிகள் நாயகத்தை வந்து வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராவுடைய வீட்டுக்கு வருவாங்க. வந்து அவங்க அந்த சஹாபிட்ட கேட்பாங்க, நான் எங்க நின்று துருவணும், ரசூலுல்லாஹ்வா ஒரு இடத்தை தேர்வு செய்யாம அவர்தான் வீட்டுக்கு ஓனர், வீட்டுக்கு சொந்தக்காரரு, அவர்கிட்ட நான் எங்கப்பா நின்று துருவனே, அந்த இடத்தை அடையாளம் காட்டு என்று கேட்க, அவர் குறிப்பிட்ட ஒரு இடத்தை அடையாளம் காட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நின்று ரெண்டக்கா தொழுதாங்க. அவங்க எங்க நின்று ரெண்டக்கா தொழுதாங்களோ அதே இடத்தில் நின்று கொண்டு என்ன செஞ்சாங்க, இந்த பராபின் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் வரை சுன்னத்தான தொழுகைகளை நஃபீலான தொழுகைகளை அந்த இடத்திலே நின்று கொண்டு தொழுதார்கள். அந்த சஹாபியுடைய மனைவி மக்கள் அந்த இடத்தை துறும் இடமாகவே ஆக்கிக் கொண்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் இமா புகாரி பதிவு பண்றாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வீட்டில் செய்ய வேண்டிய ஆறாவது காரிய, வீட்டில் ஒரு திபுலா இருக்கணும். யாரு வீட்டுக்கு வந்தாலும் பார்த்தாலும் இது கிபிலான்னு தெளிவா தெரியணும், நமக்கு தெளிவா தெரியணும், கரெக்டா சலாவுடைய டைமா அங்க போவணும், அங்கிருந்து தொழுவனே. அப்ப இது நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய ஆறாவது காரியம். ஏழாவது காரியம், வீடு வீடா இருக்கணும், வீட்டுல வந்து அமைதி சக்கீனா சுக்கூன் வேணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய ஏழாவது முக்கியமான காரியம் என்ன சொன்னா, நம்முடைய மனைவி மக்களுடைய தேர்வு, மனைவியை தேர்வு செய்யற பத்தியலா, மனைவியை நீங்க தேர்வு செய்யும் போது அவங்களை எப்படிப்பட்ட மனைவியை தேர்வு செய்யணும், தெளிவா ஒரு ஹதீஸ், ஃபேமஸான ஹதீஸ், நீங்கள் பணத்தை பார்க்காமல், அழகை பார்க்காமல், பாரம்பரியத்தை பார்க்காம எதை பார்த்து நீங்க தேர்வு செய்யுங்க, மார்க்கத்தை நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய இறையச்சத்தை இபாதத்தை பாருங்க, பகுஃபுர் பிதாத்தி தீனி தரிபத்தி எதால், அவருடைய மார்க்கத்தை மையமாக வைத்து, மார்க்கத்தை வைத்து உங்களுடைய மனைவியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அப்படி செஞ்சாதான் நீங்க என்னத்த இபாதத்துகளை வீட்டுல நீங்க பண்ணி உங்க மனைவி சரியில்லை, உங்க பேச்ச கேட்கல, உங்களை கட்டுப்படல, உங்களை மதிக்கல, உங்களோடு அப்பப்ப சண்டை போடுறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்குமா, நிச்சயமா இருக்காது. நிம்மதி என்பது வந்து யாரு தரக்கூடிய நிம்மதி, மிகப்பெரிய நிம்மதினு சொன்ன மனைவி நிம்மதி தாராங்க பாருங்க, திருமறை கூடாதுல்ல. மனைவியுடைய நிம்மதியை பத்தி சூரத்து ரூம் என்று சொல்லக்கூடிய 30வது அத்தியாயத்தின் 21வது வசனம், அப்ப ரூம் என்ற 30வது அத்தியாயத்தின் 21ல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமின் ஆயாதிஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்கூனூ இலைஹா, வமின் ஆயாதிஹி, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்றாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா, அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபஸிக்கும், உங்களிலிருந்து உங்களுடைய மனைவியை அல்லாஹ் படைத்தான் என்பது மாத்திரம் அல்லாமல் மனைவியை எதுக்கு அல்லாஹ் படைச்சானா, லி தஸ்கூனூ இலைஹா, அவளிடத்தில் நீ அமைதி பெறுவதற்காக, அவளிடத்தில் நிம்மதி பெறுவதற்காக. அப்ப மனைவி வந்து என்ன தரணுமா, உனக்கு நிம்மதியை தரணும், உனக்கு அமைதியை தரணும், உனக்கு சுக்கூன தரணும். மனைவி தரக்கூடிய நிம்மதி தான் மிகச்சிறந்த ஒரு நிம்மதி. அப்ப மனைவி நிம்மதியை தரலன்னு சொன்ன உங்களுக்கு வீடு வந்து வீடா இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, திருமணம் ஆகாத சகோதரர்கள், திருமணத்துக்கு முன்னால என்னுடைய மனைவியுடைய அகலாசு இப்படிதான் இருக்கனே, நான் உங்களுடைய அழகு பணம் பாரம்பரியத்தை எல்லாம் பெருசா பார்க்காம நான் மார்க்கத்தை தான் பார்ப்பேன் என்று நீங்கள் மார்க்கத்தை மையமாக வைத்து மனைவியை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பல பேர் நினைக்கலாம், நம்ம பல பேர் மனைவியை தேர்வு செஞ்சுட்டோமே, நம்ம கல்யாணம் முடிச்சு 5-10 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இந்த ஹதீஸ் இன்னைக்கு நீங்க அமல் பண்ண முடியுமா, அமல் பண்ண சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. அப்படி கம்மியாக நீங்கள் இருந்தால் ஒரு அழகான துவாவை குர்ஆன் அல்லாஹ் கற்றுத்தர்றானே, திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தின் 74வது வசனம், அதை நீங்க பாருங்க, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு நேசமான அடியார்கள், அல்லாஹ்வுக்கு முஹப்பத்தான அடியார்கள் என்று சொல்லி பல பண்புகள் அல்லாஹ் சொல்லுவான். யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட பண்புகள் உள்ளனவோ, இப்படிப்பட்ட தகுதிகளுக்கு இவர்களெல்லாம் சொந்தக்காரர்களோ அவர்கள் இபாதுர் ரஹ்மான், அவர்கள் முத்தகீன்கள், அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் சொல்லும் போது, அதுல சொர்க்கவாசியுடைய ஒரு தகுதியாக ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள். எப்படி துவா செய்வாங்க, அந்த துவாவை குர்ஆன்லயே அந்த ஃபுர்கான் 25வது சூராவுல 74ல அல்லாஹ்வே கற்றுத்தர்றான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்து அயுனின் என்ற துவாவை இவர்கள் செய்வார்கள். என்ன அர்த்தம்? ரப்பனா ஹபுலனா மின் அசுவாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின், யா அல்லாஹ், இவருடைய மனைவியிடமிருந்து இவருடைய மக்கள் தேர்ந்து எனக்கு நிம்மதிய கண் குளிர்ச்சியை தருவாயாக. நிம்மதி எப்ப கிடைக்கும்? மனைவி சாலிஹா இருந்தா தான் கிடைக்கும். அப்ப மனைவி சாலியா இருக்கணும், மக்கள் சாலியா இருக்கணும், அவர்கள் தேர்ந்து எனக்கு நிம்மதிய, எனக்கு சந்தோஷத்தை, எனக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. அது மாத்திரம் அல்லாமல், அதாவது முத்தத்தீன இமாமா, அவர்களை முத்தத்தீன்களாக ஆக்கி அவர்களுக்கு தலைவனாக என்னை ஆக்குவாயாக. முத்தத்தீனா யார் ஆக்கணும்? இவருடைய மனைவி வந்து தக்குவாவோர் இருக்கணும், இவருடைய மக்கள் தக்குவாவோர் இருக்கணும், அவர்கள் இறையச்சமுள்ளவர்களாக அவர்களை ஆக்கி அவர்களுக்கு தலைவனாக என்னை ஆக்குவாயாக என்ற துஆவை கேட்டாங்க, கேட்க சொன்னாங்க ஹதீஸ் வருது. அப்ப என் அருமைய சகோதரர்களே, மனைவியுடைய தேர்வு, நல்ல மனைவியை தேர்வு செய்யணும் மட்டும் இல்லாம மனைவி மக்களுக்காக நாம் அதிகமா துவா செய்யணும். எந்த துவா கேட்கணும்? ரப்பனா ஹபலனா மின் அசுவாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா என்ற துவாவை நீங்க அதிகமா கேட்டு, உங்க மனைவி வந்து சாலிஹான மனைவி, உங்களை மதிக்கக்கூடிய மனைவி, உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவி, உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய மனைவி சொன்னா அது மிகச்சிறந்த ஒரு நிம்மதி இல்லையா? அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம், மனைவி தேர்வின் போது சாலிஹா இருக்கணும், தேர்ந்தெடுத்தப்பட்ட மனைவிக்கா என்ன செய்யணும்? இந்த துவாவை நீங்க அதிகமா கேட்கணும் என்பது வந்து ஏழாவது செய்ய வேண்டிய காரியம். எட்டாவது என்ன சொன்னார்? ஏழாவது மனைவிக்காக, எட்டாவது வந்து பிள்ளைகளுக்காக. நம்ம வீட்டுல என்னத்தான் தொழுதானே, என்னத்தானே குர்ஆன் ஓதுனாலே நம்முடைய பிள்ளைகள் வந்து சரியில்லை, ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று சொன்னால் அது நமக்கு நிம்மதியை தருமா? வெளியே போறான், ஒரு கேவலமான ஒரு செயலை செய்யறான், நமக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கும், நமக்கு கண்ணியம் இருக்கும், அவன் கேவலமான காரியத்தை பண்ணிருவான், மக்கள் என்ன பேசுவாங்க? இந்த அப்துல் ரஹ்மானுடைய பையன், இந்த அப்துல்லாவுடைய பையன் என்று பேசுவாங்களா இல்லையா? அது நமக்கு வந்து கேவலமா இல்லையா? அப்ப பிள்ளைகளை என்ன செய்யணும்? அவர்களுக்கு அந்த இஸ்லாமிய ஒழுக்கத்தை, இஸ்லாமிய தர்மியாவை நீங்க கொடுக்கணும். இப்படி குர்ஆன் சொல்லுது, இப்படி ஹதீஸ் சொல்லுது, இது ஹலால் இது ஹலால் இல்ல, இது நல்லது இது கெட்டது, இதை செய்ய இதை செய்யாது என்று குழந்தை குழந்தையாக இருக்கும் போதே, சிறுவனாக சிறுமிகளாக இருக்கும் போதே அவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்யணும்? அவர்களுக்கு நீங்கள் ஊட்டுங்கள். நம்ம தெளிவா ஒரு ஹதீஸ வந்து கேள்விப்பட்ட ஹதீஸ் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்புள்ள ஹசனுக்கு வந்து மார்க்கத்தை வந்து ஊற்றாங்க. எப்படி மார்க்கத்தை போதிக்கிறாங்க? சின்ன வயசு பையன் ஹதீஸுகள் நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்கு, ஏறக்குறைய ரெண்டு வயசு, ரெண்டு வயசு சிறுவனுக்கு ஹராம் ஹலால் எல்லாம் தெரியாது. ஜகாத்துடைய பொருளு, ஜகாத்துடைய பேரிச்சமல, அது ஹசன் என்ன பண்றாப்புல தெரியாம வாயில் எடுத்து அந்த குழந்தை போட்டுறேன், அந்த ஹசனுக்கு இது சக்காத்தா செய்து சதக்கா வாயிச்ச, நமக்கு உடைய குடும்பத்துக்கு ஹராமுல என்பதெல்லாம் அறியாத பருவம். அறியாத பருவத்தில் ஹசன் பேரித்தவரத்தை வாயில் போடும் போது நபிகள் என்ன சொன்னா சொன்னாங்க, அத கக்கீரு கக்கீரு கக்கீரேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவருடைய விரலை வந்து ஹசனுடைய வாயில விட்டு பேரிச்ச மலத்தை எடுத்து கீழே போட்டு அந்த குழந்தைக்கு சொல்லுவாங்க, ஹசனே, இது சக்காத்துடைய பொருள் இல்லையா? ஜக்காத்துடைய பொருள் எனக்கும் உனக்கும் ஹராம் என்பதை நீ அறிய மாட்டாயா என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹசனுங்கிற சின்ன வயசு ஒரு சின்ன வயசு குழந்தைன்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா, இது தரக்கூடிய பாடம் என்ன? குழந்தை வந்து குழந்தையா இருக்கும் போதே, சிறுவனா சிறுமியா இருக்கும் போதே இது வந்து ஹராம், இதை செய்ய இது செய்யாது என்பது போன்ற மார்க்கத்தை நீங்கள் குழந்தையிலேயே ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டினால்தான் உள்ள வந்து சாலிஹா வளருவான். சாலிஹா இருக்கு, குழந்தை சாலிஹா இருந்தா தான் நமக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும், நமக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும், இல்லாட்டி இருக்க முடியாது, ஷைத்தான் ஆகிட்டா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்காக ஒரு துவா செஞ்சாங்க, ஒரு துவாவை ஓதி ஊதுனாங்க. என்ன துவா ஊதுனாங்களா? இமாம் புகாரி இந்த துவாவை பதிவு பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை ஓதி தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைனுக்கு இந்த துவாவை ஊதினார்கள். என்ன துவா? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வ மின் குல்லி ஐனில் லாமா என்ற துவாவை ஓதின செய்றாங்க. ஹசன் மேல ஊதுனாங்க, ஹுசைன் மேல ஊதுனாங்க. என்ன அர்த்தம்? அவுது பி கலிமாத் இல்லாஹி தாம்மாதி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வ மின் குல்லி ஐனில் லாம்மா. அர்த்த அவுது பி கலிமாத் இல்லாஹி தாம்மாதி, அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டே நான் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறேன், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின், எல்லா விதமான ஷைத்தானிய தீங்குகளை விட்டும். நெசமான உண்மையான ஷைத்தான் இருக்கலாம், ஷைத்தான் உருவத்தில் மனுஷ உருவத்தில் ஷைத்தான் வரலாம், எந்த ஷைத்தான் இருந்தாலே மின் குல்லி ஷைத்தானின், எல்லா ஷைத்தானிய தீங்குகளை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஹாமத்தின், அரபில் ஹாமா என்று சொன்னால் பெரிய பெரிய ஆபத்து, பெரிய பெரிய முசிபத்து. பாம்பு தேர் கடிச்சிருந்தது, சிங்கப்பூரை கடிக்கிறது, பெரிய பெரிய நோய்கள் விபத்துல மாட்டிக்கிறது. அப்ப பெரும் ஆபத்துகளை விட்டும் யாரெல்லாம் என்ன செஞ்சது, என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றி விடுவாயாக. ஒமின் குள்ளி ஐநில் லாமா, கெட்ட கண்கள் பொறாமைக்காரர்களுடைய அந்த கண்கள் கந்திஷ்டிகளை விட்டும் என்னுடைய குழந்தையை பாதுகாப்பாயாக. அப்ப உன்னை சைத்தானிய தீங்கு, இரண்டாவது பெரிய ஆபத்துகள், மூணாவது கந்திஷ்டிகள், இந்த மூன்றை விட்டும் காப்பாற்றுவாயாக என்ற துவாவை நபிகள் நாயகம் ஓதி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மேல ஊதுனாங்க, ஹுசைன் மேல வந்து ஊதுனாங்க. அவர்கள் ஊதியது மாத்திரம் அல்லாமல் அவங்க சொல்லுவாங்க, இந்த துவாவை நான் மாத்திரம் ஓதி என்னுடைய பேரப்பிள்ளைக்கு ஊதல, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதே துவாவை தான் ஓதி தன்னுடைய பிள்ளைகள் இஸ்மாயில் இஸ்ஹாக்குக்கு ஊதினாரு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை ஓதுனாங்களா, அஊது பி கலிமாத் இல்லாஹி தாம்மாதி மின் குல்லி ஷைத்தான் வ ஹம்மத்தின் வ மின் குல்லி ஐனில் லாமா என்ற துவாவை ஓதி இஸ்மாயிலுக்கு ஊதுனாங்க, இஸ்ஹாக்குக்கு ஊதுனாங்க என்ற ஹதீஸ் வருது. அப்ப வீடு வந்து அமைதியா இருக்கணும், பிள்ளைகள் வந்து சாலிஹா வளரணும்னு சொன்னா என்ன செய்யணும், இது மாதிரியான துவாக்களை நீங்க ஓதி அவர்களுக்கு ஊதனே, அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களை வந்து ஓத வைக்கணும் என்பது நீங்கள் செய்ய வேண்டிய எட்டாவது காரியம். ஒன்பதாவது, வீடு வந்து அமைதியான வீடா இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து வந்து உள்ள வரணும் என்று சொன்னால் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தம் என்பது இஸ்லாமிய கடமைகள் ஒன்று. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவா, இன் அல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன வயுஹிப்புல் முதபஹிரீன், ரெண்டு பேரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒன்னாவது யாரா, யுஹிப்பு தவ்வாபீன, யாரு அல்லாஹ்ட்ட தௌபா செய்றாங்களோ, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, என் மீது அன்பு காட்டுவாயாக என்று யாரெல்லாம் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்களோ, மன்னிப்பு கேட்டாங்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். வயுஹிப்புல் முதபஹிரீன், பரிசுத்தவான்களை, யாரு தன்னை சுத்தமா வச்சுக்கிறாங்களோ, தன்னுடைய இடம், செயல்பாடுகள்ோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, வீடு வந்து சுத்தமா இருக்கணும். இன்னொரு ஹதீஸ் பார்க்கலாம், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் சரிபாதியாக இருக்கிறது. அப்ப ஈமானுடைய பாதி சுத்தம்னு பாக்குறானே, அப்ப வீடு வந்து சுத்தமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஊர்களில் பாக்குறோம், பொதுவா முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதியே சுத்தமா இருக்காது பல ஊர்களில். அதாவது நான் முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம்களுக்கு வீடு வாடகை தரது யோசிக்கிறாங்க, ஏன் இவங்க எல்லாம் சுத்தமா வச்சுக்கிற மாட்டாங்க, வீடு வந்து சுத்தம் கம்மியா இருக்கு என்று தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம மார்க்கம் குர்ஆன் என்ன செய்யுது, சுத்தத்தை வலியுறுத்துது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வீட்டை சுத்தமாக நீங்கள் வைத்துக் கொள்வது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்பதாவது காரியம். பத்து என்ன சொன்ன, வீட்டுல வந்து ஒரு மக்தபா, ஒரு லைப்ரரி வைங்க. நீங்க குர்ஆன் வைக்கலாம், ஹதீஸ் வைக்கலாம், இஸ்லாமிய புத்தகங்கள் வைக்கலாம், அதாவது சிடி கேசரி வைக்கலாம். என்ன பண்ணுங்க, வீட்டுல அதாவது உங்களுடைய விருந்தாளிகள் வர்றாங்க, விருந்தாளிகள் வந்தா நீங்க ஒரு கேசட்டை அறிமுகப்படுத்தலாம், இந்த கேசட்டை நீங்க போட்டு பாருங்க, ஒரு புக்கை நீங்க எடுத்து கொடுக்கலாம், இந்த புக்கை நீங்க படிச்சு பாருங்க என்று என்ன செய்யலாம். அவங்களுக்கு வந்து அந்த இஸ்லாமிய மாஹோல் இல்லாம இருக்கேன், அந்த இஸ்லாமிய கலா முஸ்லீமா தான் இருப்பாங்க, இஸ்லாத்தை பத்தி தெரியாம இருப்பாங்க, இந்தாங்க இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிறீங்க, இந்த சீரியை வச்சுக்கிறீங்க, இந்த கேசனை கேட்டு பாருங்க என்று நீங்க இஸ்லாத்தை என்ன செய்யணும், வீட்டுல உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு நீங்க இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவது. அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம வீட்டையே ஒரு தாவா சென்டராக, ஒரு மையமா என்ன செய்யலாம் நீங்கள் பயன்படுத்துவது. வீட்டுல உட்கார்ந்து எவ்வளவு காரியங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி காரியத்தை உட்கார்ந்து பேசாம இது மாதிரி நாலு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல விஷயங்கள், குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, இஸ்லாமிய வரலாறுகளை பற்றி எல்லாம் நல்ல விஷயங்களை என்ன செய்யுங்க. வீடு என்பது வந்து அல்லாஹ்வுடைய கனிமத், அல்லாஹ்வுடைய நியமத்து. அல்லாஹ்வுடைய நியமத்து விஷயத்துல நான் உனக்கு காசு பணத்தை நான் கொடுத்தனே, வீட்டை நான் கொடுத்தனே என்று அல்லாஹ் கேட்பான். பாருங்க, இந்த வீட்டை நீ எப்படிப்பா பயன்படுத்தலான்னு கேட்கும் போது, எல்லாம் என் வீட்டை எனக்கு மட்டும் இல்லாம அதை ஒரு தாவா மையமாக நான் வச்சுக்கிட்டேன், தாவா சென்டரா வச்சுக்கிட்டேன், நாலு மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த என் வீட்டை நான் வந்து அமைச்சுக்கிட்டேன் என்று சொல்லாமா இல்லையா? அப்ப வீட்டை நீங்கள் ஒரு லைபரரியாக, ஒரு தாவா சென்டராக உங்களுடைய வீடுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி கடைசியா நீங்க வீட்டில் என்ன செய்யுங்க சொன்னா, வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னா, அதாவது நம்ம வந்து நோயுடி இல்லாம வரணும். நீங்க என்னத்த தொழுது என்ன செஞ்சு அல்லாஹ் காப்பாத்தனே, ஒரு பெரிய ஒரு நோய் அல்லாஹ் கொடுத்தான்னு வைங்க, நிம்மதியா இருக்க முடியுமா வீட்டுல? அந்த வீடு வந்து உங்களுக்கு அமைதியா சுக்குனா இருக்குமா? ஆரோக்கியமா இருந்தாதான் வீடு வந்து சுக்குனா இருக்கு. அப்ப நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யுங்கள், ஆரோக்கியத்திற்காக யாரெல்லாம் நோயுடைய இல்லாத வாழ்க்கை தருவாயாக என்று ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்கள். ஒரு துவாவை நபிகள் நாயகம் கட்டுத்தர்றாங்க. அவருடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்க என்று கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்பாஸ்ங்கிற சஹாபிக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுப்பாங்க. நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, எதை கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸாலுக, அல்லாஹும்ம இன்னி அஸாலுக்கல் அஃவுவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்ற துவாவை அதிகமாக கேளுங்கள். என்ன அர்த்தமா, அல்லாஹும்ம இன்னி அஸாலுக்கல் அஃவுவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா, யா அல்லாஹ் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நான் கேட்கிறேன், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு நோயுடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக, இம்மையிலும் மறுமையிலும் தருவாயாக என்ற துவாவை கேட்டது ஹதீஸ்களை பார்க்கிறவன். அப்ப நீ என்ன செய்யுங்க, அதிகமாக நீங்கள் ஆரோக்கியத்திற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள். இன்னொரு ஹதீஸ் வருது, இன்னைக்கு பார்க்கிறோம், அதாவது பயங்கரமான நோய்கள், அதாவது பேர்கள் எல்லாம் பயங்கரமான நோய், பேர்களை வச்சு பல நோய்கள்ல மக்கள் மரணிச்சு போறாங்கல, அத பத்தி கூட ஹதீஸுகளை பாக்குறோம். நீங்க ஒரு துவாவை கேளுங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வசையில் அஸ்காம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கேட்டாங்க, இந்த துவாவை சஹாபாக்களுக்கு கேட்க சொன்னாங்க. என்ன துவாவா, இன்னைக்கு பன்றி காய்ச்சல் பாக்குறோம், மற்ற நோய்களை பாக்குறோம், நோய்கள் வந்தாலே மக்கள் அப்படி அளவு தடுமாறுறாங்க, பயப்படுறாங்க, மூத்தா போயிடுறாங்க. அப்ப நீங்க இந்த துவா அல்லாஹ்வுக்கு கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன், மினல் பரோசி அதாவது வெண்குஷ்டத்தை விட்டும், வெண்குஷ்ட மாதிரியான பெரும் நோய்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, வல் துனூனி பைத்தியத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, வசையில் அஸ்காம் அதாவது கெட்ட நோய்கள் பேர் சொல்லப்படாத பெரும் பெரும் கெட்ட நோய்களை விட்டும் என்ன செய்வாயாக, என்னை காப்பாத்துவாயாக. அப்ப ரசூல்லா பேரே சொல்லாம சில இத வந்து பரசுங்கிறாங்க, பரசுக்குதான் தெரியுது வெண்குஷ்டம், நோய்க்கு பேர் தெரியுது, துணுண்டா தெரியுது, சில நோயுடைய பெயரை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லிடுவாங்க, வசையில் அஸ்காம் கெட்ட நோய்கள், பயங்கரமான நோய்கள், பரவக்கூடிய நோய்கள், அப்படிப்பட்ட நோய்களை விட்டும் யாரெல்லாம் என்னை பாதுகாத்து விடுவாயாக என்ற துவாவை கேட்டார்கள், கேட்க சொன்னாங்கன்னு ஹரிசு வருத. அப்ப நம்ம வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வெளியே உட்கார்ந்துகிட்டு நம்ம நிம்மதியா வாழணும் பாருங்க, சந்தோஷமா இருக்கணுமே. அப்ப சந்தோஷம் வேணும்னு சொன்ன இது மாதிரியான துவாக்களை கேட்கணும். அப்ப என் அருமைய சகோதரர்களே, நீங்க வீட்டை வந்து வீடா இருக்கணும், இஸ்லாமிய வாழ்வுள்ள வீடா இருக்கணும்னு சொன்ன இந்த சொன்ன காரியங்களை பண்ணணும். சில காரியங்களை வந்து நீங்க பண்ண கூடாது. எதை நீங்க செய்யக்கூடாது, வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஹரிசு வருது, லா தருகுல் மலாயிக்கத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன், லா தருகுல் மலாயிக்கா மலக், அதாவது ரஹமத்துடைய மலக்குமார்கள் சில வீடுகளுக்கு வந்து வரமாட்டாங்க. எங்க வரமாட்டாங்களா, ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன், எந்த வீட்டில கல்பு நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கும், எந்த வீட்டில சூரா போட்டோக்கள் உள்ளனவோ அந்த வீட்டுக்கு, அலங்கரிச்சு போட்டோ போட்டு பிரம் போட்டு வைக்கிறாங்களே அந்த வீட்டுக்கு மலாயிக்கத்து ரஹ்மா வரமாட்டாங்க என்று ஹதீஸ் வருது. அப்ப நாய் வரப்பது வந்து இஸ்லாத்துல கூடாது. அதே மாதிரி போட்டோ வந்து பிரம் போட்டு, இது எங்க பாப்பாவுடைய போட்டோ, இது எங்க அம்மாவுடைய போட்டோ, இது எங்க தாத்தா எங்க பாட்டியுடைய போட்டோ, என்றெல்லாம். அதை இது வந்து இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, இந்துக்களுடைய கலாச்சாரம். அப்ப நான் முஸ்லிமுடைய கலாச்சாரத்தை காப்பி அடிச்சு நம்ம வீடுகள்ல வந்து போட்டோ போறோம் பாருங்க, அதெல்லாம் இஸ்லாத்துல கூடாது. அப்படி போட்டா வீட்டுக்கு வந்து மலாயிக்கத்து ரஹமா வரமாட்டாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரும் சுபுஹு துருவைக்கு கரெக்டா பள்ளிவாசல் போயிடும். ஆண்கள் பள்ளிக்கு போவன, பெண்கள் என்ன செய்யணும், வீட்டுல துருவன. ஏன்னா ஒரு ஹதீஸ் வரே, நீங்கள் சுபுகை துறவில்லை என்று சொன்னால் பால ஷைத்தானு ஃபீ உதுனைஹி, அவருடைய ரெண்டு காதுகளிலும் சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். ஒரு அப்துல்லா துருவாட்டியாலும் சரி, ஒரு ஆவினா பாத்திமா துருவாட்டியாலும் சரி, அந்த பக்தில யாரு சுபுகு துருகைய துருவலையோ அதுவரைதான் சைத்தா உள்ள வரமாட்டான். நீங்க துவா ஓதிக்கிட்டு உள்ள வந்திருப்பீங்க, வீட்டுக்குள்ள சைத்தா வரமாட்டான். நீங்க தூங்கும் போது ஆயத்தில் குறிச்சி தஸ்பீஹாத்துக்கு ஓதிக்கிட்டு தூங்குவீங்க, சைத்தா வரமாட்டான். எதுவரை வரமாட்டான், சுபுவுடைய டைம் தான் கடைசி டைம். எப்ப அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு வாங்க சொல்லிட்டாரோ அதுக்கு பிறகு நீங்க எதிரிச்சு துருவ போகலையோ, அன்னைக்கு நீங்க உதவு செய்யலையோ, அதுக்கு பிறகு சைத்தா என்ன செய்வானா, இவனுக்கு உள்ள அந்த கெடு முடிஞ்சு விட்டது, இதுக்கு மேல வீட்டுக்குள்ள போயிடலாம் என்று அவனுக்கு வந்து அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அவன் வந்து வீட்டுக்குள்ள வருவான். வீட்டுக்குள்ள வந்து நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பால ஷைத்தானு ஃபீ உதுனைஹி, உங்களுடைய காதுகளில சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான், உங்களை ஷைத்தான் அசுத்தப்படுத்துகிறான் என்று ஹதீஸ் வருது. அப்ப ரெண்டாவது செய்யக்கூடாத காரியம், சுபுஹு டைத்துல வந்து வீட்டுல உட்கார்ந்து நீங்க தூங்காதிய, மரியாதை ஆண்கள் பள்ளிக்கு போயிருங்க, பெண்கள் எந்திரிச்சு துருவ ஆரம்பிச்சிருங்க என்பது ரெண்டாவது. மூணாவது டிவி, டிவிகள் வாங்க வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன், வாங்குங்க. பல மார்க்க நிகழ்ச்சிகள் போடுறாங்க பாருங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு டிவிய வச்சு நல்லதை பார்ப்பதை விட கெட்டதை என்ன செய்யறோம், அதிகமா பாக்குறோம். அப்ப கெட்ட காரியங்களுக்காக நீங்க டிவிய பயன்படுத்தாதியா, நெல் பாடல் கூத்து கும்பாலம் கச்சேரி ஆபாசங்கள். நீ டிவின்னு சொன்னாலே சினிமாவா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், நாடகமா இருக்கலாம், இப்ப டிவிய துறந்தால அந்த ஆபாசமான கேவலமான காட்சிகளை தான் டிவியில பார்க்க முடியுது. அப்ப அந்த நடையில் ஆபாசம் இருக்கும், உடையில் ஆபாசம், பேச்சில் என்னவா இருக்கு ஆபாசமா இருக்கு, ஒவ்வொன்றும் ஆபாசம். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான், குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ், நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ், நிச்சயமாக என் ரப்பு ஒட்டுமொத்த ஆபாசங்களை ஹராமாக்கி விட்டான். மா லஹர மின்ஹா வமா பதன், அந்த ஆபாசம் பகிரங்கமான ஆபாசமாக இருந்தாலும் சரி அல்லது ரகசியமான ஆபாசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரகசியமாக ஒன்றை செய்தாலும் சரி பகிரங்கமான ஆபாசமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த ஆபாசம் ஃபாஹிஷா என்று சொன்னால் ஆபாசம், ஃபாஹிஷாவுடைய பன்மையை அல்லாஹ் பயன்படுத்துறான் ஃபாஹிஷான்னு சொல்லாம அல் ஃபவாஹிஷ், ஒட்டுமொத்த ஆபாசங்களையே அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று சொல்றானே. இன்னைக்கு நம்ம மட்டும் இல்ல, பல நான் முஸ்லிம்கள் மாற்று மன சகோதரர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போவதற்கு என்ன காரணம், இந்த டிவி தான் காரணமாக இருக்கிறது, இந்த சினிமா தான் காரணம். சில சினிமா நடிகர்கள் தனியாக பேட்டி கொடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த சினிமா வந்து சமுதாயத்தை சீரழிக்குது, ஒழுக்க கேட்டுக்கு வந்து சினிமா காரணமா இருக்குது என்றெல்லாம் சொல்றாங்கல்ல. அன்னைக்கே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டா இந்த மாதிரி ஆபாச ஹராம என்று சொல்றான். நீங்க டிவி பெட்டியை வச்சிருந்து அதுல நீங்களே சினிமாவை பார்த்தா உங்களுடைய பிள்ளைகள் பார்ப்பாங்களா இல்லையா, அப்ப ஒரு சமுதாயமே கெட்டு போவதற்கு இந்த டிவி என்ற ஒழுக்கக்கேடு காரணமா போயிடும். டிவிய வந்து பயன்படுத்தக்கூடிய விதத்தில் எதுல பயன்படுத்தணும் அதுக்கு பயன்படுத்துங்க, கெட்ட ஹராமான காரியத்துக்கு உங்களுடைய டிவியை நீங்கள் பயன்படுத்த கூடாது. அதே மாதிரி அஞ்சா நாலாவது கடைசியா செய்யக்கூடாத காரியத்தை சொல்லி முடிச்சிடற, வீடு என்பது வந்து அமைதியா இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து பரக்கத்துக்குரிய வீடா இருக்கணும்னு சொன்னார். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒழுக்கமா இருக்க, அதாவது அவங்களுடைய கணவன் சொன்னா பிரச்சனை இல்ல, அண்ணன் தம்பிட்டா பிரச்சனை இல்ல, நம்மளுடைய நாடுகள்ல கூட்டு குடும்பத்தை பொறுத்தவரை எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க, கணவனுடைய அண்ணன், கணவனுக்கு தம்பி, அக்கா வீட்டுக்காரரு, தங்கச்சி வீட்டுக்காரரு, எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. இஸ்லாமிய பார்வையில கணவன் அண்ணன் என்ன மகரம் அவங்களுக்கு, ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு உதாரணமா என்னுடைய மனைவி நீங்க வச்சுக்கிறீங்க, என் மனைவிக்கு வந்து என்னுடைய அண்ணன் மகரமா இருக்க முடியுமா, அவங்க அண்ணன் தான் மகரம் அப்படித்தானே, என் மனைவியுடைய அண்ணன் தான் எனக்கு அவருக்கு அவங்களுக்கு வந்து மகரம், அவங்க அவங்களோட பிறந்த அவங்க தம்பி தான் மகரம், அவங்க அப்பா தான் மகரம், ஏன் அண்ணன் என்ன செய்ய முடியாது மகரம் ஆக முடியாது, என் தம்பி மகரம் ஆக முடியாது, என் தம்பி அண்ணியன், என் அண்ணன் அண்ணியன், பார்வை தவறாக பார்க்கக்கூடும், தவறாக நடக்கக்கூடும். அதே மாதிரி என் ஒய்ஃப் உடைய அக்கா வீட்டுக்காரரு, தங்கச்சி வீட்டுக்காரரு, அது உங்களுக்கு வந்து மகரமா, எல்லாம் அன்னி ஆண்கள். பல நீங்க டீப்பா பல குடும்பங்களுக்கு போய் பாத்தியராக பல குடும்பங்கள் கெட்டு போவதற்கு இந்த கலாச்சார சீரழிவுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இஸ்லாமிய அந்த ஹிஜாப் சிஸ்டம் இல்ல. நம்ம எல்லாம் வந்து இந்தியாவில வாழ்றதுனால இந்துக்கள் மெஜாரிட்டிங்கிறனால அவங்க என்ன செய்வாங்க, அண்ணன் முண்டாட்டி அரை கொண்டாடிக்குவான். அது அவன் கலாச்சாரம், அண்ணன் முண்டாட்டி அரை கொண்டாட்டி அவ கலாச்சாரம். தம்பி பொண்டாட்டி இன்னைக்கு தான் கொண்டாட்டிக்கிறான் இல்லையா, அவ தம்பி பொண்டாட்டியை தான் கொண்டாட்டிக்கிறான். இந்த மாதிரி கேவலமா பேசுறானே தவிர இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லையே. எனக்கு தான் என் மனைவி ஹலால், ஏ அண்ணனுக்கு ஒரு அந்நிய ஆண் எப்படி ஹராமோ சேம் அதே மாதிரி என்ன, அதே மாதிரி ஹராம். அப்ப பெண்களை பொறுத்தவரை, தாய்மார்களை பொறுத்தவரை இந்த இஸ்லாமிய ஹிஜாப, இஸ்லாமிய ஒழுக்கத்தை, இஸ்லாமிய சட்ட திட்டத்தை அவங்க கரெக்ட் ஆண்கள் விஷயத்தை ஃபாலோ பண்ணனே. திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 53வது வசனத்துல பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வைதா சால்துமுஹுன்ன மதான் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். ஆண்களே, வைதா சால்துமுஹுன்ன மதான், நீங்கள் பெண்களிடத்தில் ஏதேனும் ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால், அது எந்த பெண்ணா, நபிகள் நாயகத்துடைய மனைவி உம்மஹாத்துல் மூமினீன், உம்மஹாத்துல் மூமினுடைய வீட்டுக்கு போய் ஏதேனும் ஒரு பொருளை கொடுப்பதாக இருந்தால் அல்லது கேட்பதாக இருந்தால் என்ன செய்யுங்கள், ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், ஹிஜாபுக்கு பின்னால் என்று நீங்கள் கேளுங்கள். அந்த பக்கம் வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்கள் எல்லாம் தாயிக்கு நிகர், உம்மஹாத்துல் முஃமினீன் தாயிக்கு நிகரான இறையச்சத்திற்கு உச்சகட்டத்திற்குள்ள ஒரு பெண்ணா இருந்தாலே, நீங்கள் ஒரு ஆண்களனால ஒரு பொருளை கொடுப்பதாக இருந்தால், வாங்குவதாக இருந்தால், பின்னால் என்று பேசுங்கள், பின்னால் என்று நீங்கள் கொடுங்கள் என்று உம்மஹாத்துல் முஃமினுக்கே அல்லாஹ் சொல்வதா இருந்தா, சஹாபாக்களுக்கே அல்லாஹ் சொல்வதா இருந்தா, இந்த ஆயத்து நமக்கு எந்த அளவுக்கு போதும் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம அதே அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறார், ஃபலா தஹலன பில் கவுல் ஃபயதுமா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வகுல்ன கவுலன் மரூஃபா. பெண்களே, ஃபலா தஹலன பில் கவுல், நீங்கள் குறைந்து பேச வேண்டாம். ஒரு அண்ணி ஆண்ட ஏதாவது ஒரு பொருளை கேட்கறா, ஒரு செய்தியை சொல்றான்னு சொன்ன, நீங்க அவன்கிட்ட பேச என்ன செய்ய வேண்டாம், ஃபலா தஹலன பில் கவுல், நீங்கள் குறைந்து பேச வேண்டாம். சிரிச்சுக்கிட்டு மென்மையா ஒரு மாதிரி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம். அப்படி பேசினால் ஃபயதுமா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், யாருடைய கல்பிலே நோய் இருக்கிறோ, எந்த ஆணுடைய கல்புல கெட்ட என்ன இந்த மாதிரியான குறுக்கு புத்தி இருக்கிறோ, மறந்து வீடு என்பது வந்து அல்லாஹ்வுடைய பெரிய நேமத், பெரிய அருள்குறை. சொந்த வீடா இருக்கலாம், வாடகை இருக்கலாம், வீடு வந்து அருள்குறை. இந்த வீடு வந்து சக்கனா இருக்கணும், அதுல சுக்கூனா இருக்கணும்னு சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வீடுகள்ல வந்து எதை செஞ்சாங்களோ, எதை செய்ய சொன்னாங்களோ, அதை செய்யக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்முடைய வீடுகளை ஒரு அமைதியான வீடுகளாக, குடும்ப உறுப்பினர்களை வந்து தக்குவா உள்ள ஒரு மக்களாக அல்லாஹ்வாக்கி, நாம் செய்த பாவங்களை மன்னித்து, நாம் செய்த அமல்களை அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை வறுமையிலே மகத்தான சொர்க்கமாகிய ஜன்னத்து ஃபிர்தௌஸிலே நாம் அனைவரையும் அல்லாஹ் உண்டு சேர்த்து வைப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார்.